நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்போ திரும்பவும் வந்து நாம் கோவிட் தடுப்பு மருந்து பற்றி பேசுகிறோம். ஆஸ்ட்ராஜெனக்கா நிறுவனம் கோவிட்-19 தடுப்பு மருந்து தொடர்பான Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ், தமிழில் சொல்வோமே 3rd கட்ட பரிசோதனைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தியது என்றும் அது இப்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்தன இல்லையா? இப்படி இந்த பரிசோதனையை இடைநிறுத்த வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது சத்யநாதன்?
3rd கட்ட பரிசோதனைகளை ஏன் இடைநிறுத்த வேண்டி ஏற்பட்டது என்று பார்க்கிற போது ரைசல், இந்த Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மிக பிரதானமானது என்பதை இங்கு குறிப்பிட்டாக வேண்டும். இந்த 3rd கட்ட ஆய்வு வெற்றிகரமாக நிறைவேறினால் அதன் பின் இதை மக்கள் பயன்பாட்டிற்காக, அதாவது இந்த மருந்தை மக்கள் பயன்பாட்டிற்காக பெருமளவில் உற்பத்தி செய்வதில் தடை ஏதும் இருக்கப் போவதில்லை. இந்த Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் 3rd கட்ட ஆய்வில் அமெரிக்காவில் மட்டும் 30,000 வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் இதற்காக திரட்டப்பட்டு நாடு தழுவிய ரீதியில் 80 இடங்களில் இந்த ஆய்வில் கலந்து கொள்கிறார்கள். இங்கிலாந்து, ஜப்பான், இந்தியா, தென்னாப்பிரிக்கா, பிரேசில், பெரு, ரஷ்யா என்று பல நாடுகளில் இந்த 3rd கட்ட ஆய்வுகளை AstraZeneca நிறுவனம் முன்னெடுத்திருக்கிறது. சுமார் 50,000 பேர் சர்வதேச ரீதியாக இந்த ஆய்வில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கிறார்கள். இவர்களுள் இங்கிலாந்தில் இந்த ஆய்வில் கலந்து கொண்ட பெண் ஒருவருக்கு தடுப்பு மருந்து ஏற்றியதன் பின்பு டிரான்ஸ்வர்ஸ் மைலிட்டிஸ் என்ற அபூர்வமானதும் கடுமையானதுமான ஸ்பைனல் இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர், முள்ளந்தண்டில் ஏற்படும் வீக்கம் ஏற்பட்டதாகவும், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இப்போது குணமாகி வீடு திரும்பியுள்ளதாகவும் AstraZeneca நிறுவனத்தின் CEO தலைமை நிறைவேற்று அதிகாரி பாஸ்கல் சாரியட் அறிவித்திருக்கிறார். மசில் வீக்னஸ், தசைகளின் பலவீனம், பேரலிசிஸ், முடக்குவாதம், பிளடர் ப்ராப்ளம், சிறுநீரக கோளாறு மற்றும் வைரஸ்கள் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த நோய்க்கும் பரிசீலிக்கப்பட்டு வரும் கோவிட்-19 தடுப்பு மருந்துக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது பற்றி ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக 3rd கட்ட ஆய்வுகள் இங்கிலாந்தில் இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் இப்போது 3rd கட்ட ஆய்வை தொடர்வதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது ரைசல்.
சரி, இவ்வளவு பெருந்தொகையானவர்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சுமார் 50,000 பேர் இந்த Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு எண்ணிக்கை?
இவ்வளவு பேர் சாதாரண மருந்துகளை பொறுத்த அளவில் Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸில் பொதுவாக கலந்து கொள்வதில்லை ரைசல். சுமார் 1,000 to 3,000 பேர் வரை மட்டுமே Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸில் கலந்து கொள்வார்கள். ஆனால் இது சர்வதேச ரீதியாக வியாபித்துள்ள பேண்டமிக், கொள்ளை நோய்க்கான தடுப்பு மருந்து என்ற வகையில் 1,000,000+ இந்த ஆய்வுக்கு உட்படுத்தி இதன் சேஃப்டி அண்ட் எஃபிகசி, அது பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளது என்பதை உறுதி செய்ய வேண்டிய தேவையும் பொறுப்பும் AstraZeneca நிறுவனத்துக்கு இருக்கிறது. உதாரணமாக அமெரிக்காவில் பல்வேறு இனப்பிரிவுகள், புவியியல் குழுக்கள், ரேஸ், எத்தனிக் குரூப்ஸ், ஜியோகிராஃபிக் குரூப்ஸ் இவற்றிலிருந்து சுகதேகிகள் மற்றும் அண்டர்லயிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்ற நோய்வாய்ப்பட்டவர்கள், HIV அல்லது எய்ட்ஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பலரும் இந்த ஆய்வில் இணைத்துக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த 30,000 பேரில் சுமார் 20,000 பேர் ரேண்டம்லி செலக்டட், தோராயமாக கணினியால் தெரிவு செய்யப்பட்டு AstraZeneca-வின் பரிட்சார்த்த தடுப்பு மருந்தான AZD1222. இந்த AZD1222 என்ற இந்த குறியீடு பரிட்சார்த்த காலத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும் பெயராகும். தயாரிப்பதற்கு அங்கீகாரம் பெற்ற பின்பு இதற்கான கமர்ஷியல் நேம், வர்த்தக பெயரால் இது அறியப்படும். இந்த 20,000 பேர் கணினியால் தோராயமாக தெரிவு செய்யப்பட்டு முதலில் 1 dose என்ற மருந்தளவும், பின்பு 4 இடைவெளி விட்டு 2nd dose மருந்தளவும் அவர்களுக்கு ஏற்றப்படும். மீதி 10,000 பேருக்கு பிளசிபோ என்ற உப்பு நீர், சேலைன் ஏற்றப்படும். அவர்களுக்கு ASD1222 மருந்து ஏற்றப்பட மாட்டாது. யாருக்கு என்ன கொடுக்கப்படுகிறது என்பதை கணினிகள் தீர்மானிக்கும். மருந்து ஏற்றப்பட்டவருக்கும் தனக்கு தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது சாதாரண சேலைன் ஏற்றப்பட்டிருக்கிறதா என்பது தெரியாது. மருந்தை ஊசி மூலம் ஏற்றியவருக்கும் கொடுக்கப்பட்டது நிஜ மருந்தா அல்லது பிளசிபோவா என்பது தெரியாது. அனைவரும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள். ஆய்வின் இறுதியில் பெறுபேறுகளை கணினி ஒப்பிட்டு எத்தனை பேரது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இருக்கிறது, யார் யாருக்கு என்ன பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை நிரல்படுத்தும். அப்போதுதான் உண்மையான மருந்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள், அதாவது இஃபெக்ட்ஸ் என்ன, மருந்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெறும் உப்பு நீரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன என்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிவு வரும்.
இந்த பிளசீபோ சோதனைக்காக உப்பு நீரை 10,000 பேருக்கு கொடுப்பதன் நோக்கம் என்ன சத்யநாதன்?
பிளசிபோ என்னும் இந்த உப்பு நீரை 10,000 பேருக்கு கொடுப்பதன் நோக்கம் என்ன என்று பார்ப்போம். யாருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது கணினிக்கு மட்டுமே தெரியும் என்று நான் முன்னமே சொன்னேன். பரிசோதனை செய்யப்படும் மருந்தின் செயல்திறன் குறித்து முடிவு செய்வதற்காக இந்த பிளசிபோ கண்ட்ரோல்டு ட்ரையல் என்ற முறை செயல்படுத்தப்படுகிறது. இது சட்டப்படி செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். ரைசல், மனம் எனும் மாமருந்து அல்லது மனம் எனும் மந்திர சாவி என்று சொல்வார்கள். எண்ணங்களுக்கும் உடலின் செயல்பாட்டுக்கும் தொடர்பு உண்டு. மருந்தை உட்கொள்வதால் தனக்கு குணமாகிவிடும் என்று நம்புபவர்களுக்கு அந்த நம்பிக்கை காரணமாக நோய் குணமாகிவிடுவதுண்டு. அதே வேளையில் தான் உட்கொண்ட மருந்து காரணமாக பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று சதா சர்வகாலம் யோசித்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு அக்குறிப்பிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளது போன்ற உணர்வு மற்றும் உபாதை ஏற்படலாம். இதை பிளசிபோ இஃபெக்ட் என்று சொல்வார்கள். பிளசிபோ இஃபெக்ட் என்பது மனம் அல்லது எண்ணங்கள் எவ்வாறு உடல் நலத்தை பாதிக்கிறது என்பதை காட்டும் ஆய்வாகும். இந்த பிளசிபோ என்ற செயலன் திரவத்தை எடுத்துக்கொண்டவர்களையும் உண்மையான தடுப்பு மருந்தை எடுத்தவர்களையும் ஒப்பிட்டு அளவில் மதிப்பீடு செய்து உண்மையான மருந்தின் பாதுகாப்பு செயல்திறன் என்பன நிரூபிக்கப்படும். 3rd கட்ட ஆய்வுகள், அதாவது Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நிறைவடைந்த பின்னர் மருந்தை மக்கள் பயன்பாட்டிற்காக தயாரித்து விநியோகிக்க அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த பிளசிபோ கண்ட்ரோல்டு ட்ரையல் பெறுபவர்கள் ரெகுலேட்டரி பாடிஸ் என்ற TGA மற்றும் FDA போன்ற அரசு நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ரைசல்,
இப்போ உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட தடுப்பு மருந்துகள் ஆய்வில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ ஒவ்வொரு தடுப்பு மருந்துமே வேறுபட்ட தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்படுது அப்படின்னு நம்புகிறோம். இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு வர வேண்டிய தடுப்பு மருந்தை தயாரித்து கொண்டிருக்கும் AstraZeneca அந்த நிறுவனம் ASD1222 இந்த தடுப்பு மருந்துக்கான அணுகுமுறையாக என்ன செய்கிறது, அதை விளக்குங்களேன்.
AstraZeneca-வின் இந்த ASD1222 தடுப்பு மருந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் வெக்சிடெக்ஸ் என்ற நிறுவனத்தின் அனுசரணையுடன் கண்டுபிடித்த தடுப்பு மருந்தாகும். ரைசல், இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கான அனுமதியை, லைசன்ஸை AstraZeneca நிறுவனம் பெற்றிருக்கிறது. COVID-19 என்ற நோயை ஏற்படுத்தும் SARS-CoV-2 என்ற வைரஸில் உள்ள புரத பகுதி ஒன்றின் ஜீன் சந்ததி சுவடு அடினோ வைரஸ் என்ற சாதாரண ஃப்ளூ சளிச்சுரத்தை ஏற்படுத்தும் வைரஸில் ஏற்றப்பட்டு உடலுக்குள் செலுத்தப்படுகிறது. COVID-19 எதிரான இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியை உந்திவிடும் விதமாக இந்த அடினோ வைரஸ் ஆய்வுக்கூடத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் தற்போது பயன்பாட்டில் இருக்கும் எந்த ஒரு தடுப்பு மருந்துக்கும் பயன்படுத்தப்பட்டதில்லை என்ற போதும் இபோலா வைரஸ் போன்ற மிக கொடிய வைரஸுக்கு எதிரான தடுப்பு மருந்துகளின் ஆராய்ச்சியின் போது இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைசல்,
இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்தளவில் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் இந்த AstraZeneca-வின் தடுப்பு மருந்து நமக்கு பயன்பாட்டுக்கு வந்துவிடும் அப்படின்னு அரசு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு சாத்தியம் சத்யநாதன்?
இது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வெற்றிகரமாக முடிவடைந்த பின் தான் நிச்சயமாக கூற முடியும். ரைசல், ஆய்வுகளில் சில பின்னடைவுகள் ஏற்பட்ட போதும் திட்டமிட்டபடி தடுப்பு மருந்துகள் இங்கு வந்து சேரும் என்று ஃபெடரல் நலத்துறை அமைச்சர் கிரெக் ஹண்ட் கூறியிருக்கிறார். இருந்தபோதும் Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸில் பல பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். 1,000,000+ இந்த ஆய்வில் கலந்து கொள்ளும் நிலையில் ஒருவருக்கோ பலருக்கோ கடுமையான பக்க விளைவுகள், சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்ற தீவிர உடல் கோளாறுகள் ஏற்படக்கூடும். இவை தடுப்பு மருந்தின் பாதிப்பால் ஏற்பட்டது என்பது நிரூபிக்கப்படும் நிலையில் இந்த தடுப்பு மருந்தின் Phase 3 கிளினிக்கல் ட்ரையல்ஸில் தாமதங்கள் ஏற்படலாம். இது பாதுகாப்பானது மற்றும் செயல்திறன் உள்ளது என்பதை நிரூபிப்பதற்காகவே 1,000,000+ இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். 10 கோடி பேர் பயன்படுத்தப் போகும் தடுப்பு மருந்து என்ற அளவில் இது பாதுகாப்பானது செயல்திறன் உள்ளது என்பது உறுதியானால் மட்டுமே AstraZeneca இதை தயாரித்து விநியோகிப்பதற்கான முடிவை எடுக்கும். 3rd கட்ட ஆய்வுகள் வெற்றிகரமாக முடிவடையும் பட்சத்தில் ஆஸ்திரேலியா உட்பட ரஷ்யா, தென்கொரியா, ஜப்பான், சீனா, பிரேசில், லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஆகியவற்றுக்கு சுமார் 300 கோடி டோசஸ்களை மருந்தளவுகளை விநியோகிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லோருக்கும் சம வாய்ப்பின் அடிப்படையில் இதை விநியோகிப்பதை உறுதி செய்வதே தமது கொள்கை என்றும் ஆஸ்ட்ராஜெனிகா அறிவித்துள்ளது. ரைசல்,
மிக்க நன்றி. இப்போ COVID-19 தொடர்பான தடுப்பு மருந்து பற்றி, அதாவது இந்த உடனே சொல்ல வேண்டிய சில செய்திகளோடு வந்திருக்கிறீங்க, மிக்க நன்றி உங்களுக்கு சத்யநாதன்.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் போட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.